நாங்கள் எங்களுடைய சத் சங்கத்தை தொடங்குகின்றோம். எங்களுடைய குருமார்கள் ஆசீர்வாதத்துடனும் பாபாஜியின் ஆசீர்வாதத்துடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசீர்வாதத்துடனும் இந்த சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை எனக்கு வந்த சில கேள்விகள் மூலமாக நடத்தி கொண்டு போகவிருக்கின்றேன். முதலாவதாக வந்த கேள்வி, அந்த கேள்வியின் அடிப்படை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். அதில் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதில் இருக்கிற சில அடிப்படை கருத்துக்களை சொல்லி இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். விஞ்ஞானம் என்று சொல்வது நாங்கள் உள்ளிருந்து வெளியால் செல்வதை விஞ்ஞானமாகும். மெஞ்ஞானம் என்று சொல்வது வெளியிலிருந்து உள்நோக்கி போவது. இந்த ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. ஆகவே எல்லா விஞ்ஞானங்களும் மெஞ்ஞானங்களில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பது யதார்த்தம். சைவ சித்தாந்தத்திலும் அது வரையறையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு விஞ்ஞானி தன்னை இழக்கும் போதுதான் தன்னுடைய ஆராய்ச்சியில் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றான். அதேபோல் ஒரு மெஞ்ஞானி தன்னை இழந்தபோதுதான் தன்னுடைய பயிற்சி மூலம் தன்னுடைய நிலையை எய்கின்றான். இந்த விஞ்ஞானி தன்னை இழந்தபோதுதான் தன்னுடைய படைப்புகளை கண்டுபிடிக்கின்றான் என்பதற்கு தன் பல உதாரணங்கள் நாங்கள் எங்களுடைய படிப்பில் படித்திருக்கின்றோம். ஒருவர் தன்னுடைய ஆர்கிமிடிஸின் தத்துவம் போல் ஒருவர் தன்னுடைய குளிக்கும் போது தன்னுடைய தொட்டியில் குளித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் முடிவு கிடைக்காத ஒன்றுக்கு அந்த தண்ணி இடப்பெயர்ச்சி அடைந்த போது அவர் அதற்குரிய தகவலை எடுத்தவுடன் தன்னை மறந்து வீதி வழியாக ஓடினார் என்பது கதை. அதாவது நிர்வாணமாக கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன் என்று. அதற்குரிய காரணம் என்னவென்றால் அவர் தன்னை இழந்த நிலையில்தான் அவருடைய விஞ்ஞான படைப்பை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அதேபோல் எல்லா விஞ்ஞானிகளும் தங்களுடைய படிப்பின் மூலம் தங்களுடைய கடைசியை விஞ்ஞான நிலையை அடைய முடியாது. களைப்புற்று தங்களை மறந்த நிலையில் தூக்கத்திலோ அல்லது தங்களுடைய முயற்சியை கையை விட்டு தங்களுடைய மறந்த நிலையில் இருக்கும்போது தான் அதற்குரிய பதில் அவர்களுக்கு கொணரப்பட்டிருக்கின்றது என்பதாக எல்லா விஞ்ஞானிகளுடைய கதைகளும் அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் கூட அவர்களுடைய விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தில் இருந்து தான் எடுத்திருப்பார்கள் என்பது அதுக்கு சான்றாகும். ஆகவே மெஞ்ஞானம் என்பதுதான் இந்த உலகத்தின் அடிப்படை. அந்த தத்துவத்தைத்தான் சைவ சித்தாந்தம் முழுமையாக வலியுறுத்துகின்றது. ஆகவே இந்த மெஞ்ஞானத்தில் ஒலி தான் முக்கிய இடத்தை பெறுகின்றது. ஒலி என்றால் சவுண்ட். அந்த ஒலியின் ஆதாரமே ஓம்காரம். அதை பற்றி சில முறை பார்த்து விட்டோம். மிகவும் உள்நோக்கி இந்த ஒலி விஞ்ஞானத்தில் சமஸ்கிருதம் மூலம் மந்திரங்கள் மூலம் வெளியாகி கொண்டிருந்தது இருக்கின்றது. அதற்குரிய காரணம் அந்த சமஸ்கிருத மொழி எங்களுக்கு புரியாவிட்டால் கூட அந்த மொழி அல்ல முக்கியம், அந்த மொழியினால் அவர்கள் சொல்லும் வேத மந்திரங்களில் இருந்து வரும் ஒலிதான் முக்கியம். எல்லோரும் அந்த ஒலியைத்தான் ஆர்வமாக பார்க்கின்றோம், எடுக்கின்றோம், எடுக்க வேண்டும். அந்த ஒலியால் தான் இந்த அகிலமே ஆட்டம் போடுகின்றது. எல்லா விடயங்களும் ஒளியிலிருந்து தான் உற்பத்தியாகியது, நிகழ்கின்றது, முடிகின்றது. அந்த ஒளியின் அடிப்படை தத்துவம் தான் ஓம்காரம். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ சொன்ன தகவலில் அவருக்குரிய பதில் கிடைத்திருக்கும். இது மெஞ்ஞானம் விஞ்ஞானம் என்ற முறையில் நாங்கள் சொல்ல வேண்டிய சில தகவல்கள். இன்னொரு கேள்வி வந்திருந்தது மலேசியாவிலிருந்து. இந்த கோயில்களின் அமைப்பை பற்றி சிறிய விளக்கங்கள் கேட்டிருந்தார் அந்த அன்பர். அதை பற்றியும் சிறிது ஆராய்ந்து விட்டு மறுபகுதிக்கு செல்வோம். அது என்னவென்றால், எங்களுடைய கோயில்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கு மூலஸ்தானம் இருக்கின்றது, கற்பக்கிரகம். அந்த கற்பக்கிரகத்தை நீங்கள் வெளியாலிருந்து போப்பீர்களாக இருந்தால் அந்த கற்பக்கிரகத்தில் தூங்கும் குண்டாமணி விளக்கு ஒளியில்தான் நீங்கள் அந்த கற்பக்கிரகத்தில் இருக்கும் மூலவரை பார்க்கலாம். அந்த கற்பக்கிரகம் உள்ளுக்குள் கருப்பாக இருக்கும், சுவர்கள் இருட்டாக இருக்கும். அந்த அந்த விளக்கொளி இல்லாவிட்டால் நீங்கள் மூலவரை பார்க்க முடியாது, அல்லது மின்னொளி தேவை. அப்படித்தான் அந்த கற்பக்கிரகம் எல்லா கோயில்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது, இறைவன் குடிகொள்ளும் கற்பக்கிரகம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த கருத்த நிறத்துக்குரிய காரணம் என்னவென்றால், அந்த கற்பக்கிரகத்திற்கு மேல் நீங்கள் மெளியால் வந்து மேல் கூரையை பார்ப்பீர்களாக இருந்தால், அந்த கூரையை யோக முறைப்படி பார்ப்போமாக இருந்தால், அந்த கூரையை மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு என்ற முறையில் படிப்படியாக அந்த கூரைக்கு மேல் கட்டியிருப்பார்கள். அது கடைசியாக சென்று ஒரு ஒரு முடியுடன் அது முடியும். ஆனால் உண்மையான சாஸ்திரப்படி செய்ய வேண்டிய கோயில்கள் எல்லாம் ஏழு படி, படி என்று சொல்ல மாட்டேன், ஏழு விதமான லேயர் அந்த கோயில் கற்பக்கிரகத்தின் மேல் தென்படும். அந்த அந்த ஏழு விதமான லேயரும் வேறு ஒன்றுமல்ல, உங்களுடைய உடலில் இருக்கும் சக்கரங்கள். மூலாதார சக்கரத்திலிருந்து சகசார சக்கரம் வரைக்கும் மூலாதாரம் தான் அந்த மூலவர் இருக்கும் இடம், மூல ஆதாரம். அதற்கு மேல் ஆறு படி, ஆறு படிகள் அந்த கோபுரத்துக்கு மேல் அமைத்திருப்பார்கள். அந்த ஆறு படிகளும் சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. அதற்கு மேல் இருக்கும் முடி, ஆக்ஞாவுக்கு மேல் இருக்கும் முடியில்தான் இறை சக்தி பிரபஞ்சத்திலிருந்து உள்ளே வந்து கொண்டிருக்கும் அந்த மூலவரின் அதிர்வால். அந்த கருப்பு நிறம் ஏன் கட்டப்படுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், உள்ளே அந்த இறை அருளால் வரும் பிரபஞ்ச சக்தி கருப்பு நிறத்தில் தங்கி இருக்காது என்பது சொல்லப்படுகின்றது. அதாவது பிரபஞ்ச சக்தி இறை உள்ளே எடுக்கின்றார் அந்த கோயில் அமைப்பு மூலம். அது அந்த அந்த கற்பக்கிரகத்தில் இருக்கும் முறையை நோக்கி வருகின்றது. அது வந்தவுடன் அங்கு ஒரு நிமிடம்தான், ஒரு நிமிடமும் செலவழியாது வெளியே ரேடியேட் பண்ணுகின்றது என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது வெளியே சென்று அங்கு குழுமியிருக்கும் மக்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றது, எடுக்கின்றது, கொடுக்கின்றது. ஆகவே அது ஒரு கேள்வியாக அந்த நண்பர் கேட்டிருந்தார். அந்த கற்பக்கிரக அமைப்பு ஏன் கருப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதற்குரிய விடையை இங்கு தந்திருக்கின்றேன். அண்டம்தான் பிண்டத்தில், பிண்டம்தான் அண்டத்தில் என்ற கோட்புக்கிறாங்க. நாங்கள் புறந்து வந்த தாயின் கருவறையும் இருட்டு, கருப்பல்ல இருட்டு. ஆகவே இறையும் இருட்டில் இருக்கின்றார், ஆன்மாவாகிய நாங்களும் இந்த உலகத்திற்கு வரும்போது இருட்டிலிருந்து தான் வருகின்றோம். அப்போ கற்பக்கிரகம்தான் எங்களுடைய எங்களுடைய பிறப்பின் போது நாங்கள் தாயின் கருவறையில் இருப்பது அதற்கு ஒப்பானது. அதைவிட இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார், இந்த கோயில்களில் ஏன் கோயில் சுவர்களுக்கு சிவப்பும் வெள்ளையும் கோடுகளை அடித்திருக்கின்றார்கள், வேறு நிறம் அடிக்க முடியாதா? இது ஒரு வயது குறைந்தவர் கேட்ட கேள்வி, ஒரு 20 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் இருக்கும். அதற்கும் காரணம் ஒன்று, விஞ்ஞானத்தில். அதாவது அந்த வெள்ளை கலரும் சிவப்பு கலரும் கோயில் மதில்களில் அடிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், கோயில் வீதிகளில் நாங்கள் அண்டத்தில் நாங்கள் உற்பத்தியானது கருவறையில் தந்தையின் விந்திலிருந்தும் தாயின் சிரோநிதத்திலிருந்தும். தந்தையின் விந்துவின் கலர் நிறம் வெள்ளை, தாயின் சிரோநிதம் சிவப்பு. அந்த 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 கலர்தான் கோயில் அமைப்பில் சிவப்பும் வெள்ளையுமாக அமைந்திருக்கின்றது. அண்டத்திலும் அதுதான், பிண்டத்திலும் அதுதான். இந்த ரெண்டு கேள்விகளையும் தான் அவர் கேட்டிருந்தார். அதை நான் முன்னர் ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லியிருக்கலாம், சொல்ல தவறு இருந்தாலும் அவற்றை இன்று இந்த சத்சங்கத்தில் கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்தேன். இதைவிட மேலாக பல விஷயத்தை நாங்கள் கோயிலுக்கு ஒப்பாக பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய உடலே கோவில், கோயில் அமைப்பிலே உடல் அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு எங்களுடைய உடலில் ஆன்மா வீற்றிருக்கின்றது, கோயிலில் இறைவன் வீற்றிருக்கின்றார். நாங்கள் இறைவனில் இருந்து வந்த சிறு துகள்கள். ஆகவே அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான். அண்டமும் பஞ்ச பூதங்களால் தான் இயங்குகின்றது, பிண்டமும் பஞ்ச பூதங்களால் தான் இயங்குகின்றது. ஆகவே அந்த கருத்தை அந்த அன்பருடைய கேள்விக்கு பதிலாக வைத்து அடுத்த நிலைக்கு செல்வோம். அடுத்த நிலை என்னவென்றால், நான் இப்போது 2 நாட்களுக்கு முன்னதாக, ஒரு நாளுக்கு முன்னதாக எல்லோருக்கும் ஒரு வீடியோ பதிவொன்று அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோ பதிவை நான் முதன் முதலாக 2011ஆம் ஆண்டு என்னுடைய குரு எனக்கு இந்த தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்யுமாறு பணித்தவுடன் அந்த வீடியோ என்னுடைய கையுக்கு வேறொருவர் மூலமாக நிச்சயமாக பாபாஜியின் உந்துதலினால் கிடைத்தது. அந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் அனுப்பியிருக்கின்றேன். எத்தனை பேர் அதை திறந்து பார்த்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் அமைந்திருக்கின்றது. நீங்கள் அந்த நிலைக்கு சாதனையால் வந்துவிட்டீர்களோ இல்லையோ, அந்த வீடியோவில் இந்த கிரியா யோகா பயணத்தில் நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள், எங்கு வரைக்கும் நீங்கள் செல்வீர்கள், அங்கு செல்லும் போதெல்லாம் என்ன என்ன நடைபெற்று கொண்டு போகும் என்பதை படப்பிடிப்பு மூலம் அதில் கொடுத்திருக்கின்றார்கள். சிலருக்கு சத்சங்குகள் கேட்டு அதை உள்வாங்கும் தன்மை நிறைய இருக்கும், சிலருக்கு படங்களை பார்ப்பதால் அதை உள்வாங்கும் தன்மை நிறைய இருக்கும். அதை நாங்கள் ஆங்கிலத்தில் அந்த படங்களை அனிமேஷன் என்று சொல்லுவோம். அந்த வீடியோவை பார்த்த 4-5 அன்பர்கள் பல நாடுகளிலிருந்தும் நேற்று கால் பண்ணியிருந்தார்கள். அந்த வீடியோவை பார்த்து தாங்கள் மெய் சிலிர்த்ததாகவும், தாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த சில விஷயங்கள் தங்களுடைய சாதனையில் தாங்கள் அந்த இடத்தை அடையாவிட்டாலும் அது எப்படி இருக்கும் என்று வாய் மூலமாக கேட்டதற்கு, அனிமேஷன் என்று சொல்லப்படும் ஒளி மூலமாக, அதாவது படம் வீடியோ மூலமாக அதை தாங்கள் கண்களால் பார்க்கும்போது தங்களுடைய உடலில் என்ன நடைபெறுகின்றது, என்ன நடைபெறப் போகின்றது, அவர்கள் சந்தோஷப்பட்டு தங்களுடைய சந்தோஷத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த வீடியோவை பற்றி சில விளக்கம் இன்றைய சத்சங்கத்தில் தர சொல்லி கேட்டிருந்தார்கள். நிச்சயமாக மற்றவர்களுக்கு உலகியல் வாழ்க்கை முக்கியமாக, நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் அதை பார்க்க சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அந்த வீடியோவை நேரம் கிடைக்கும் போது பாருங்கள், ஒரு முறை பாருங்கள். இப்போ இந்த சாதனையின் பின்னால் சாதனைகளை செய்து கொண்டு போங்கோ. இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு பின்னால் திரும்பவும் பாருங்கள், அதற்கு பின்னாலும் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்து கொண்டு போகும்போது உங்களுடைய சாதனை நிலையை பொறுத்த வரையில் அந்த வீடியோவில் பல அற்புதமான விடயங்கள் பதிந்திருக்கின்றது. அதை நான் இப்போது உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுகின்றேன். இந்த உலகத்தில் பிரபஞ்ச சக்திதான் முக்கியமானது. பிரபஞ்ச சக்தி இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. இந்த பிரபஞ்ச சக்தியை வைத்துத்தான் அண்டமும் இருக்கின்றது, பிண்டமும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச சக்தியை எங்களுடைய உடலுக்குள் எடுப்பதுதான் இந்த யோக மார்க்கம். இந்த பிரபஞ்ச சக்தியை 2 விதமாக உடலுக்குள் எடுக்கலாம். ஒன்று கடும் தியானம். அந்த கடும் தியானம் மூலம் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளே எடுக்கலாம். ஆனால் அந்த கடும் தியானத்தை செய்வதற்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த நிலையை அடைவதென்றால் மிகவும் கடினமான விடயம். அதற்கொரு மற்றைய வழி பாபாஜியின் கிரியா யோகம். இந்த கிரியா யோகத்தின் மூலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு உலகியலில் இருந்து கொண்டு அதே பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உள்ளுக்குள் எடுப்பதற்காகத்தான் இந்த 5 உடலுக்கான பயிற்சியை பாபாஜி எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, பிராணசக்தி, பிராணசக்தி எங்களை வழி நடத்தி கொண்டு போகின்றது. அந்த சக்தியை, அந்த வீடியோ எப்படி தொடங்குகின்றது என்றால் அதற்குரிய தமிழ் பெயர் ஆன்மீக யதார்த்தம், ஆங்கில பெயர் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. ஆங்கிலத்தில் கூட அந்த வீடியோ அந்த நேரம் வழியாகி இருந்தது. அந்த கோப்பியை நான் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பிறகு உங்களுக்கு அனுப்புகின்றேன், ஆங்கிலத்தில் பார்க்க விரும்புபவர்களுக்கு. ஆனால் அந்த வீடியோவை அமைத்திருப்பவர்கள் அந்த வீடியோவை தியானத்தில் இருந்து அமைத்திருக்கின்றார்கள். நான் சொன்னேன் தானே, 2 முறைகளில் நீங்கள் பிரபஞ்ச சக்தியை உங்களுடைய உடலுக்கில் எடுக்கலாம். ஒன்று கடும் தியானம். அப்படியான தியான நிலையில் போய் நீங்கள் அதீதமாக பிரபஞ்ச சக்தியை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆச்சிரம வாழ்க்கை நிலையில் இருந்தால்தான் அது முற்றாக நடைபெறும். அப்படி இல்லை என்றால் சாதாரண உலகியல் வாழ்க்கையில் குடும்பத்துடன் வீட்டில் இருந்து கொண்டே இந்த பாபாஜியின் கிரியா யோகமான உன்னதமான யோகம் மூலம் நீங்கள் அதை உங்களுடைய உடலுக்கு எடுக்கலாம். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வீடியோவின் படி அந்த தியானத்தை வைத்துத்தான் அந்த வீடியோவை அமைத்திருக்கின்றார்கள். அந்த தியானத்துக்காக உங்களுடைய கிரியா யோகத்தை நீங்கள் மனதினால் சப்ஸ்டிடியூட் என்று மாற்றி பார்ப்பீர்களாக இருந்தால் அதற்கு பிறகு அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கும் முழு விடயங்களும் உங்களுடைய கிரியா யோகா பயிற்சி மூலம் உங்களுக்கு உடலில் கிடைக்கப் போகும் விஷயம். அதான் அந்த வீடியோவில் இருக்கும் மகத்துவம். அந்த வீடியோவில் அந்த தியானத்தை நீங்கள் பெரிய முறையில், அதாவது நீண்ட நேரம் தியானங்களை செய்து 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 கொண்டு போக அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுடைய உடலுக்குள் பிரபஞ்சத்தில் இருந்து வருகின்றது என்பதை அழகாக அனிமேஷன் மூலம் சித்தரித்து காட்டியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதுவரையும் தான் தியானத்தை பற்றி அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். முதல் ஒரு 10 நிமிட வீடியோவில் அந்த தியானத்திற்காக நாங்கள் செய்வது கிரியா யோகம். அதே தியானத்தையும் வைத்துத்தான் செய்கின்றோம். ஆனால் எளிய முறையில் அந்த நிலைக்கு போகும் முறை தியானத்திற்கு, அதாவது நாங்கள் எங்களுடைய 5 உடம்புகளையும் 3வது உடம்பாகிய மன உடம்புக்கு தியான பயிற்சி தான் கொடுக்கின்றோம் என்றபடியால் நீங்கள் அந்த நிலை, அந்த 10 நிமிடம் அந்த வீடியோவில் முடிந்தவுடன் மிச்சம் முழுக்க உங்களுடைய கிரியா யோகத்தில் உங்களுக்கு நடக்கப் போகும் விஷயம் முழுக்க அனிமேஷனில் அந்த வீடியோவில் தரப்பட்டிருக்கின்றது, பாருங்கள். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு நிலையில் தான் அதை கிரகிக்க முடியுமே தவிர, படம் பார்க்கும்போது படம் நன்றாக இருக்கின்றது, விளங்குகின்றது என்ற மாதிரி இருக்கும், படத்தை மூடியவுடன் உங்களுக்கு விளங்காது. அதற்குரிய காரணம் உங்களுடைய உடல் நிலை அந்தந்த நிலைக்கு இன்னும் வரவில்லை என்பது தெரியும். இருப்பினும் பல பேருக்கு அந்த நிலையை அடைய முதலே அது என்னவாக இருக்கும் என்று அறியும் அவா இருப்பது மனித இயற்கை. அப்படி அவா உள்ளவர்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது சரி இப்போது அறிந்து விட்டோம் என்ன நடக்கும் எங்களுடைய உடலில் என்பதை என்ற சந்தோஷத்தில் இருக்கலாம். ஆனால் சாதனைகளை கூட்டி கொண்டு போகும்போது தான் அந்த சந்தோஷத்தை நீங்கள் உணர முடியும் உங்களுடைய உடலில். அல்லது ஒரு படத்தை பார்த்து நீங்கள் ஒரு தியேட்டரில் போய் ஒரு படம் பார்த்து, சினிமா படம் வழியால் வரும்போது படத்தை பார்க்கும்போது அதன் உள்ளேயே இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டு வருவீர்கள். வெளியால் வந்தவுடன் ரெண்டு மூணு நாளையில் அது இல்லாமல் போயிடும். இந்த அடுத்த படத்தை போய் பார்ப்பீர்கள். அப்படியே வாழ்க்கை ஓடுகின்றது. இது சினிமா. ஆனால் ஆன்மீக யதார்த்த படம் நீங்கள் பார்க்கும்போது விளங்குவது போல் இருக்கும். ஆனால் அது விளக்குவது முக்கியமல்ல, நீங்கள் அதை உள்ளில் அனுபவிப்பது தான் முக்கியம். அந்த விளக்கத்தை எடுத்து அது உங்களுடைய உடலில் உங்களுடைய சாதனை மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாதிரி அதை இடம் பெறுகின்றது என்பதை நீங்கள் உள்நோக்கி அறிய தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அதை விட்ட இன்பம் இந்த உலகில் வேறொன்றும் அல்ல. எனக்கு கோல் பண்ணிய ஒன்று ரெண்டு நண்பர்கள் அவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த பயிற்சியை வெகுவாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய இன்ப நிலையை அவர்கள் எனக்கு சொல்லும்போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் அவர்கள் சாதனையாளர்கள், அதை விடாமுயற்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் அந்த அனிமேஷனை பார்த்துவிட்டு, அடடா இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதே, எனக்கு விளக்கம் இல்லாமல் போய்விட்டதே, இப்போது நான் உடலுக்குள்ளேயே அந்த அனிமேஷனை பார்க்கின்றேனே, அதை பார்த்த அப்பிறகுதான் எனக்கு உடலினுள் என்ன என்ன மாற்றங்கள் எல்லாம் தென்படுகின்றது என்பது இப்போ அறியக்கூடியதாக இருக்கென்று சந்தோஷப்பட்டார்கள். நான் அதுக்கு அவர்களுக்கு சொன்ன கருத்து, அதைத்தான் நாங்கள் ஆன்மீகத்தில் பேரின்பம் என்று சொல்லுகின்றோம். சிற்றின்பத்தை நாங்கள் எல்லோரும் அனுபவிக்கலாம் எங்களுடைய செக்ஷுவல் லைஃபால். நாங்கள் சிற்றின்பத்தை அனுபவித்து அதுதான் எங்களுடைய பேரின்பம் என்று இந்த உலகியல் வாழ்க்கையில் முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது பிழை அல்ல. முட்டாள்தனம் என்று சொல்வது அறிவின்மை. ஆனால் நாங்கள் அறிவை திருத்தி விட்டோமாக இருந்தால் அந்த சிற்றின்பம் அந்த பேருக்குரிய சிற்றின்பமே தவிர அது பேரின்பம் அல்ல. பேரின்பம் என்றது நீங்கள் இறைநிலையை உள்ளே எடுத்து அனுபவிப்பது தான் பேரின்பம். அதை நீங்கள் ஒருமுறை அனுபவிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய சாதனையால் வழியால் நடப்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு தூசாக தெரியும். ஆனால் நீங்கள் அந்த நிலைக்கு வரும் வரையும் அது உங்களுக்கு தெரியப் போவதில்லை. நீங்கள் இப்போது வாழும் வாழ்க்கை தான் உங்களுக்கு பேரின்பமாக தெரியும். அதில் பிழை இல்லை, மறந்து விடாதீர்கள். அதில் பிழை இல்லை, அதான் சாதாரண மனித வாழ்க்கை. இந்த சிற்றின்பத்திலேயும் பேரின்பத்திலேயும் நீங்கள் திளைக்கும் இந்த வாழ்க்கையில் திளைக்கும் நேரங்கள், திளைக்கும் சமயங்கள் எல்லாம் உங்களுடைய முற்புறப்பில் இருந்து நீங்கள் எவ்வளவு சாதனைகளை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்ததே தவிர உங்களுடைய சாய்ஸ் இல்லை, அதாவது உங்களுடைய முடிவு அல்ல. நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் தான் முடிவெடுக்கின்றோம், இந்த ஆன்மீகத்துக்கு நாங்கள் இந்த போகக்கூடாது, நாங்கள் உலகியலில் இருந்து எல்லா விடயங்களையும் அனுபவிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதைத்தான் சந்தோஷம் என்று நச்சுக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்கின்றோம் என்று முட்டாள்களாக நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் அது யதார்த்தம் அல்ல. யதார்த்தம் என்னவென்றால் நீங்கள் அந்த நிலையில் போய் அதை அனுபவிப்பதற்குரிய நிலையில் நீங்கள் இன்னும் வரவில்லை. இந்த பிறப்பில் அல்ல, பழைய பிறப்புகளிலிருந்து. ஆகவே ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொருதருடைய ஆன்மீக இடம் உங்களுடைய ஆன்மாவில் என்னவென்று உங்களுக்கு நீங்களே அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிரியா யோகா பயிற்சி. இந்த பயிற்சிக்கு வந்து விட்டீர்கள் என்றால் தான் உங்கள் உடலில் இருக்கும் ஆன்மாவில் எவ்வளவு தூரம் ஆன்மீகம் புதைந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாமே தவிர, வழியால் இருந்து கொண்டு வேறு யாரிடம் குருவிடம் போய் எனக்கு எவ்வளவு ஆன்மீகம் இருக்கென்று பார்த்து சொல்லுகின்றீர்களா என்று ஒரு வைத்தியரிடம் போய் நோய்க்கு மருந்து கேட்பது போல் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது இறையும் உங்களுக்கும் இடையில் இருக்கும் விடயம். ஆக நீங்களே உங்களுடைய பரிசோதனை கூடத்தில் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அல்லது உங்களுடைய ஆன்மீக டிபாசிட் என்று சொல்லுவோம், அதாவது ஆன்மீக தேங்கல் உங்களுடைய ஆன்மாவில் எவ்வளவு தூரம் இருக்கு என்பதை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு கருவி கிரியா யோகம். அந்த கிரியா யோகா பயிற்சியை மேற்கொள்ளும் போது தான் உங்களுடைய உடலில் மனதில் ஆன்மாவில் நடக்கும் எல்லா விடயங்களும் உங்களுக்கு அது ஒரு ஒரு உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலாக அதை நீங்கள் அறியக்கூடிய நிலையில் வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். அப்போ சுருங்க சொன்னால், நீங்கள் எந்த நிலையில் இங்கு வந்திருந்தாலும் உங்களுடைய நிலையை அறிவதற்கு கிரியா யோகா பயிற்சியை ஒரு சிறிது காலமாவது செய்தால்தான் நீங்கள் எவ்வளவு பெரிய நிலையில் இங்கு வந்திருக்கின்றீர்கள், எவ்வளவு சிறிய நிலையில் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பது தெரியும். இருப்பினும் நீங்கள் அந்த நிலைக்கு போய் பெரிய நிலைக்கு போய் அதிலிருந்து ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆன்ம சுழற்சியின் கடைசி நிலை. இந்த பிறப்பிலோ நீங்கள் அதை அடைந்தே தீர வேணும். ஆனால் அந்த அடைவதற்குரிய நிலைக்கு போவதற்கே நீங்கள் பல பிறப்புகள் எடுக்க வேண்டி இருக்கலாம். ஆகவே நிகழ்காலத்தை தவற விடாது. ஒவ்வொரு நாளும் முடிந்தளவு 1 நிமிடமா, 2 நிமிடமா, 10 நிமிடமா, 30 நிமிடமா, 1 மணித்தியாலமா, முடிந்தளவு உங்களுடைய சாதனையை செய்து மற்றைய உலகியல் வாழ்க்கையுடன் அந்த நிலையை நோக்கி பயணமாகுங்கள் என்பது ஒரு வேண்டுகோள் கிரியா சாதகர்களுக்கு. இனி நான் மீண்டும் அந்த வீடியோவுக்கு வருகின்றேன். அந்த வீடியோவில் நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியை உடலுக்குள் எடுக்க துவங்கியவுடன் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை அதில் விஸ்தரித்திருக்கின்றார்கள். அதை பாருங்கள். அதன் பின் நடக்கப் போவதையும் அதில் போட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதில் தவறவிட்ட விஷயம் என்னவென்றால், அந்த வீடியோவை எடுத்தவர்கள் அவர்கள் அதில் தேக உடம்பை பற்றி கதைக்கின்றார்கள், தியானத்தை பற்றி கதைக்கின்றார்கள், அதாவது மன உடம்பு அறிவு உடம்பை பற்றி கதைக்கின்றார்கள், நாலேஜ் மந்திரம் ஆன்ம உடம்பை பற்றியும் கதைக்கின்றார்கள். அவர்கள் விட்டது பெரிய உடம்பாகிய பிராண சக்தி, அதாவது சுவாச உடம்பை விட்டுவிட்டார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்றால், இது அட்டாங்க யோகம் மாதிரி தியானத்தை மாத்திரம் முழுமையாக செய்து ஒரு ஒரு ஓரளவு சமாதி நிலையை அடையக்கூடியதாக இருக்கிற யோகத்திலிருந்து இருப்பவர்கள் அந்த வீடியோவை எடுத்திருக்கின்றபடியால் அதில் பிராணமய கோஷம், அதாவது சுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. பிரச்சனை இல்லை, நாங்கள் அதி உயர்ந்த யோகமான கிரியா யோகத்தில் பயணிப்பதால் எங்களுடைய யோகத்திலேயே எங்களுக்கு முக்கியமான விடயமே குண்டலினி பிராணயாமம். அது முக்கியமாக தேவை. ஆகவே அந்த வீடியோவில் அந்த பகுதி தவறவிடப்பட்டிருந்தாலும், அதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அந்த தியானத்திலிருந்து அவர்கள் அந்த பிரபஞ்ச சக்தியை எடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லும் இடத்திலிருந்து மீதியாக இருக்கும் வீடியோ முழுக்க கிரியா யோகத்தினால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பேறு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே அந்த வீடியோவின்படி அதற்கு பிறகு அந்த பிராணசக்தி உங்களுடைய உடலுக்குள் வந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய சக்தி நாடி நரம்புகள், 72,000 நாடி நரம்புகளில் என்ன நடக்கின்றது, நாங்கள் கிரியா யோகத்தில் என்னத்தை அனுபவித்து கொண்டு போகின்றோம், அந்த சக்தி ஓட்டம், அந்த இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் நோய்கள் வருவதை பற்றியும், அது இந்த பிரபஞ்ச சக்தி உள்ளுக்குள் வத துவங்கியவுடன் அந்த அந்த சக்தி ஓட்டம் அல்லது அந்த இரத்த ஓட்டம் என்று சொல்வது தடைகள் எல்லாம் நீங்கி ஓடும் போது நீங்கள் நோயற்றவர்களாக வாழ்வதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதை அனிமேஷன் மூலம் அந்த உடலில் எப்படி நடைபெறுகின்றது என்பதை காட்டியிருக்கின்றார்கள். அந்த நிலைகளையெல்லாம் தேக உடம்பில் நீங்கள் தாண்டி போகும் போது சுவாச உடம்பை பற்றியும் அவர்கள் சுவாச உடம்பு என்றதை சொல்லாமல் அந்த சுவாசத்தினால் அந்த ஆன்மா, அதாவது குண்டலினி சக்தியால் விழிப்புணர்வு பெற்று அந்த ஆன்மா உடலுக்குள் எப்படி அசைகின்றது என்பதை அனிமேஷன் மூலம் காட்டியிருக்கின்றார்கள். இதெல்லாம் உங்களுடைய கண்ணால் பார்த்து புரிந்து கொள்வதற்காக மாத்திரம், அதை உணர்வது தான் கிரியா யோகம். அந்த ஆன்மா உள்ளில் அசையும் போது உங்களுடைய உடலில் எல்லாம் எப்படி எப்படி சில விஷயங்கள் தெரியும் என்பதை அந்த அந்த வீடியோவில் சொல்லிக் கொண்டு போகின்றார்கள். அதன் பிறகு அந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு, அதாவது நான் இப்போது ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு லெக்சரில் சொல்லியிருந்தேன், இப்போ நாங்கள் குண்டலினி பிராணாயாமத்தை செய்து கொண்டு போகும்போது இந்த பிராண சக்தி எங்களுடைய கூட்டி கூடி கொண்டு போகும்போது மூல ஆதாரத்திலிருந்து அந்த குண்டலினி புறப்பட்டு சுவாசிஸ்தானம் போய் அந்த சுவாசிஸ்தானத்தை கடந்து விட்டால் அது மணிபூரக சக்கரத்துக்கு செல்கின்றது. அடுத்த சக்கரமாகிய சுவாசிஸ்தானத்தை கடந்து விட்டோம் என்றால் எங்களுடைய கிரியா சாதகர்கள் எல்லோரும் இந்த குண்டலினி பிராணாயாம பயிற்சி மூலம் திரும்ப அந்த குண்டலினி மீண்டும் மூலாதாரத்திற்கு அந்த சக்தி வராது, அதிலிருந்து மேல் நோக்கித்தான் செல்லும். ஆகவே அந்த மணிபூரக சக்கரத்திற்கு போகும்போது தான் அது அந்த மணிபூரக சக்கரம் தான் அந்த சுவாசத்திற்கு முக்கியமான சக்கர பகுதி. அதில் தான் சுவாச உடல் அதாவது அந்த சூட்சுமமான சுவாச உடலின் ஸ்டோரேஜ் இருக்கின்றதை சொல்லியிருந்தேன். அதை இந்த படத்தில் ஆணித்தரமாக காட்டுகின்றார்கள். அந்த நிலைக்கு வந்து உங்களுடைய சுவாச சக்தி, அதாவது பிராண சக்தி கூடி கூடி கொண்டு போகும்போது அது எங்களுடைய தேக உடலை விட்டு வெளியால் போய் தேக உடலை சுற்றி நிற்கின்றது அந்த சக்தி உங்களுடைய குண்டலினி பிராணாயாம பயிற்சியா. அந்த நிலையில் இருக்கும்போது தான் இன்னொரு புதிய தகவல்களையும் தருகின்றேன். நீங்கள் அந்த நிலைக்கு அந்த பிராண சக்தியை கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் மணிபூரக நிலைக்கு, அடுத்ததான நிலை அநாகத சக்கரம் என்று சொல்லியிருந்தேன். இதெல்லாம் யோகியார் தந்த தகவல்கள் என்னுடைய தகவல்கள் அல்ல. அந்த அநாகத சக்கரத்திற்கு போயிருக்கும் போதுதான் அந்த மூலாதார சக்கரத்தில் வந்து நிற்கும் நிலையிலிருந்து இந்த சுவாச உடம்பு மற்ற நான்கு உடல்களுடனும் தொடர்பு கொள்ளுகின்றது. தேக உடம்பு, மன உடம்பு, அறை உடம்பு, ஆன்ம உடம்பு. அது என்ன மாதிரி அந்த தொடர்பு சூட்சும உடலில் நடைபெறுகின்றது என்றால், சுவாச கயிறு என்று சொன்னேன், பிராண கயிறு என்று யோகியார் அழகாக சொல்லுவார். அது சூட்சுமமானது ஒரு கயிறு என்று நீங்கள் மனதினால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த கயிற்று மூலமாக ஒவ்வொரு உடலிலேயும் அந்த பிராண சக்தி பெற துவங்கும். அப்போது அது அநாகத சக்கரத்திற்கு வந்தவுடன், அந்த அநாகத சக்கரத்துக்கு வரும்போது தான் எங்களுடைய அன்பு தொண்டு இரண்டும் வெகுவாக அதிகரித்து கொண்டு போகும் என்று சொன்னேன். அந்த இடத்திலிருந்து விசுத்தி சக்கரத்துக்கு போவதற்குத்தான் எங்களுடைய கிரியா தியானம் முக்கியமானது. அந்த தியானங்களின் மூலம்தான் நாங்கள் அந்த இடத்திலிருந்து விசுத்தி சக்கரத்துக்கு போவதாக யோகியார் கிரியா யோகத்தில் சொல்லி, அதிலிருந்து அடுத்ததாக ஆக்ஞா சக்கரத்திற்கு எங்களுடைய அஞ்சு பயிற்சிகளில் இருக்கும் மந்திர ஜப பயிற்சி மூலமாகவும் அறிவு உடம்பு பயிற்சி மூலமாக மற்றைய நான்கு உடல் பயிற்சிகளுடன் சேர்ந்து ஆக்ஞா சக்கரத்திற்கு போய் அது தேர்ட் ஐ என்று சொல்லப்படும் மூன்றாவது கண் நிலையை நாங்கள் அடைகின்றோம். நாங்கள் என்றால் ஆன்மா. அதை தத்துருவமாக இந்த வீடியோவில் விளக்கியிருக்கின்றார்கள். அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அந்த மணிபூர சக்கரத்திற்கு ஆன்மா வந்து அந்த விசுத்தி சக்கரத்திற்கு போய் அதிலிருந்து ஆக்ஞா சக்கரத்தில் மூன்றாவது கண் நிலையை அடைந்தால், அதிலிருந்து உங்களுடைய உடலில் தலையில் உங்களுடைய ரெண்டு கிளான்ஸ் என்று சொல்லுவோம், சுரப்பிகள் இருக்கு, பீனியல் சுரப்பி, பீட்டியோட்ரி சுரப்பி. அந்த ரெண்டு சுரப்பிகளும் என்ன மாதிரி இயங்கும் என்பதையும், அதிலிருந்து இந்த ஆன்மா என்பது அஸ்ட்ரல் ட்ராவல் என்று சொல்லப்படும் ஆன்மா பிரயாணத்தில் ஈடுபட வைக்கிறது. அதையும் வீடியோ மூலமாக தத்துருவமாக அனிமேஷன் மூலமாக அது உங்களுடைய தொப்புளுக்குள்ளால் அந்த பிராண கயிறு என்று சொல்லப்படும் உடலில் இருக்கும் பிராண இம்ப்ளிகா கோட் என்று சொல்லப்படும் பிள்ளைகளுக்கு உதவும் தூள உடம்பில் இருக்கும் பிராண கயிறு வேறு, சூட்சும உடம்பில் இருக்கும் பிராண கயிறு வேறு, ரெண்டும் ஒரே தத்துவம்தான். பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அது ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியக்கூடியதாக அந்த உம்பிளிகா கோடு இருக்கின்றது, பிராணக்கயிறு. அதே நேரம் மனிதன் உடலில் இருக்கும் தேவைகளை செய்து கொண்டு போவதற்காக சூட்சும உடம்பில் அந்த பிராணக்கயிறு இருக்கின்றது. அந்த பிராணக்கயிறு மூலமாக அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வழிக்கிட்டு ஆன்ம ட்ராவல் என்று சொல்லப்படும் விஷயத்தில் எங்கெங்கே போகின்றது, எப்படி எப்படி போகின்றது, எந்த வேகத்தில் போகின்றது என்றெல்லாம் சொல்லி அந்த உண்மையை, அந்த வேகமாக செல்லும் ஆன்மாவின் உண்மையை அந்த வீடியோவில் அழகாக காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆன்மா பறக்கும் போது, செல்லும் போது, இந்த உலகத்தை விட்டு மற்ற உலகங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் செல்லும் என்பதை தத்துருவமாக காட்டி அந்த ஆன்மாவுடைய இணைப்பை தொப்புளிலிருந்து ஒரு கயிறு போவதாக விஸ்தரித்து காட்டியிருக்கின்றார்கள். அது சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுடைய ஆன்மா எவ்வளவு வேகமாக போகும் என்று. இந்த பிளேன், ராக்கெட், அதுகள் இதுகளை விடவே வேகமாக செல்லக்கூடியது தான் ஆன்மா, ஆன்மா ட்ராவல், ரைட். அப்போது அந்த ஆன்மா வழியால் செல்லும் போது அது மலை கிளை இந்த ஐந்து பூதங்களையுமே ஊடுருவி கொண்டு போவதாக அந்த வீடியோவில் நன்றாக வர்ணித்து காட்டியிருக்கின்றார்கள். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாவற்றுக்குள்ளாலையும் அந்த ஆன்மா போகும். திரும்ப உலகியலுக்கு வந்தவுடன் அது சுவருக்குள்ளால் கூடி போகும் என்று போட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம், த ஃபார்மேஷன் ஆஃப் சோல் இஸ் ஏஆர், அதாவது ஒரு விதமான ஒரு காற்று, காற்றால் செய்யப்பட்ட ஒரு சூட்சுமமான பொருள், காற்றாக இருக்கும் ஒரு சூட்சுமமான பொருள். ஆகவே அந்த அனிமேஷனில் அந்த சக்திகளை காட்டி அந்த ஆன்ம ஈடேற்றம், ஆன்ம ட்ராவல் என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கங்களை அழகாக தந்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் ஒரு நாள் அடையப் போகின்றீர்கள். அந்த நிலையை பாவித்துத்தான் எங்களுடைய குரு கிரியா யோகத்தில் அந்த நாத பிராணயாமத்தில் அவர் சித்தி பெற்று அந்த ஆன்ம ட்ராவலை பாவித்துத்தான் நான் உங்களுக்கு சொன்னது போல தொலையில் இருக்கும் நோயாளிகளை இங்கிருந்து கனடாவில் இருந்து கொண்டு பல நாடுகளில் நோயாளிகளை பல சிவிய கண்டிஷனில் இருக்கும் வருத்தங்களை மாற்றியிருக்கின்றார் தன்னுடைய யோக சிகிச்சை மூலம். அதெல்லாம் அப்போது இந்த வீடியோவை நான் 2011 ஆம் ஆண்டு பார்த்த பிறகுதான் என்னுடைய கண்ணுக்குள் அவர் என்ன சொன்னார், அவர் என்ன செய்தார், என்ன மாதிரி அது இருக்கும் என்பதை நான் அறியக்கூடியதாக இருந்தது. அதுவரையும் அவருடைய கதையை சொல்வதை கேட்டு சரி குரு செய்கின்றார் நான் நம்புகின்றேன் என்று இருந்த எனக்கு இந்த வீடியோவை பார்த்தவுடன் தான் அவர் என்ன சொன்னார், அது எப்படி இருக்கும், அதில் இருக்கும் உண்மை என்ன என்பது புறப்பட்டது. ஆனால் இன்று இருக்கும் நிலையில்தான் அதை எங்களுடைய உடலுக்குள் அதை எல்லாம் என்ன மாதிரி நடப்படுகின்றது என்பது நான் என்னுடைய குருவின் சேவையை எடுத்து செய்ய தொடங்கி பாபாஜியுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் பாதையில் தான் மற்றைய அனுபவங்களும் மற்றைய அறிவுகளும் எனக்கு பாபாஜியால் தரப்பட்டு கொண்டு போகின்றது. ஆகவே அந்த நிலைகளையும் அதில் காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு இறப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை அழகாக காட்டுகின்றார்கள். நல்லொரு அருமையான வீடியோ. நான் அதை இவ்வளவு நாளும் உங்களிடம் ஒருவருக்கும் தரவில்லை. ஏனென்றால் பயிற்சி மூலமாக நீங்கள் வர வேணும், அந்த நிலைகளை பற்றி பேசணும் என்று பார்த்து கொண்டிருந்தேன். இருப்பினும் சிலர் அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள், அதாவது பயிற்சியில் மேலேறி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நலன் கருதி அந்த வீடியோவை எல்லோருக்கும் தந்திருக்கின்றேன். சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுடைய சாதனையில் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை பொறுத்ததுதான் உங்களுக்கு அந்த வீடியோ உதவியாக இருக்கும். அந்த உதவியுடன் தான் உங்களுடைய சாதனையை நீங்கள் நிர்ணயிக்க முடியும். எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் உங்களுடைய சாதனையில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை ஒரு அனிமேஷன் மூலமாக உங்களுடைய மனத்திரையில் நீங்கள் பதிக்கலாம். ரைட், என்றபடியால் இந்த வீடியோ பயிற்சியில் போய்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஆதாரமான விஷயமாக இருக்கும் என்பதால் இந்த முறை அதை நான் உங்களுக்கு வெளியில் விட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த வீடியோ வேறு ஒருடம் இருந்து வரவில்லை, யூடியூபில் இருந்து தான் வந்தது. ஆனால் இதை எத்தனை பேர் போய் ஆர்வமாக பார்ப்பார்கள் என்பது சாத்தியம் அல்ல. ஏனென்றால் அதை ஒரு படமாக பார்க்க விரும்பியவர்கள் பார்க்கலாமே தவிர அதில் இருக்கும் தத்துவங்கள் முழுக்க விளங்க வேணுமென்றால் ரெண்டு விடயங்களை நீங்கள் விளங்கி இருக்க வேண்டும். ஒன்று, பாபாஜியின் கிரியா யோகம் சாதனையை நீங்கள் செய்தவர்களாக இருக்க வேண்டும். மற்றது, நான் அடுத்து உங்களுக்கு மூல ஆதாரமா என்று சொல்லும் மூலாதாரத்தைப் போல இந்த எங்களுடைய கிரியா யோகத்திற்கு மூல ஆதாரமாக இருக்கும் சைவ சித்தாந்தத்தில் இருந்து அடிப்படை கருத்துக்களை எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படை கருத்துக்களையும் புரிந்து விட்டீர்கள் என்றால் இந்த வீடியோ நாடா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு விளக்கம் ஒன்றை தரும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு சத்குரு பாபாஜியின் உதவியுடன் விடை காண்போம் என்று அந்த இடத்திற்கு உங்களை கூட்டி செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.